Dear brothers and sisters, I want to read from 2 Timothy chapter 2.
2 Timothy 2nd adhigaarathilirundhu naan indha kaalaiyil rendam vasanathai vaasikka virumbugiren. 2 Timothy 2nd adhigaaram 2nd vasanam.
See, these are words that Paul spoke to Timothy just before Paul died. It was his last letter.
அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக தீமோத்தேயுக்கு எழுதின கடிதம், அவர் எழுதின நிருபணங்களே இதுதான் கடைசியான நிருபம்.
And you know, just like a father when he dies, he calls his children and he gives them some last minute instructions.
ஒரு தகப்பன் தன்னுடைய மரிப்பதற்கு முன்பாக சில நிமிஷங்களுக்கு முன்பாக தன் பிள்ளைகளை அழைத்து சில நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாரே, அதே போல.
And at such a time, a father will not waste his time talking about useless things.
அந்த வேளையில் தேவையில்லாத காரியங்களை பேசி அவர் நேரத்தை வீணடிக்க மாட்டார்.
So, 2 Timothy is a very important letter because it was Paul's last letter before he died.
2 திமோத்தி ஒரு முக்கியமான நிருபம், ஏனென்றால் பவுல் மரிப்பதற்கு முன்பாக கடைசியாக எழுதின நிருபமாக இருக்கிறது.
And Paul had a great burden in his heart.
பவுலுக்கு தன்னுடைய இதயத்திலே ஒரு அளமான பாரம் ஒன்று இருந்தது.
And you know, when a father calls his children, he cannot share his burden with all of them. He shares it with those who have a sense of responsibility.
தகப்பனானவர் மரிப்பதற்கு முன்பாக எல்லா பிள்ளைகளை அழைத்தாலும் தன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற பாரத்தை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்வது கிடையாது. நல்ல பொறுப்புள்ள பிள்ளைகளிடத்தில் தான் தன் பாரத்தை பகிர்ந்து கொள்வார்.
Many of God's children have no sense of responsibility.
அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளும் கூட தங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணராமல் இருக்கிறார்கள்.
Supposing you have a business.
நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறேன் வைத்துக் கொள்வோம்.
And you have 5 children.
உங்களுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
And maybe 3 or 4 of them are just wasting your money and just spending their time uselessly.
அதிலே 4 பிள்ளைகள் உங்களுடைய பணத்தை எல்லாம் வீணாக்கி நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
Well, you won't have much to tell them.
அவர்களுக்கு சொல்வதற்கு உங்களுக்கு அதிகமான ஒன்றும் இல்லை.
But the burden of your heart you will share with that one son who has got a sense of responsibility.
ஆனால் உங்களுடைய இதயத்திலே இருக்கிற பாரத்தை யார் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தான் சொல்லுவீர்கள்.
So Paul spoke to Timothy.
ஆகவே பவுல் தீமோத்தேயுடன் பேசுகிறார்.
Because Timothy had a sense of responsibility like Paul.
பவுலை போலவே தீமோத்தேயுக்கு ஒரு பொறுப்புள்ள உணர்வுள்ளவராக இருந்தார்.
He Paul could not speak to all other people like he spoke to Timothy.
தீமோத்தேயுடன் பேசினது போல பவுல் மற்றவரிடத்திலே பேசவில்லை.
What does he say in 2 Timothy chapter 2 verse 2?
2 தீமோத்தேயு 2nd அதிகாரம் 2nd வசனத்தில் என்ன சொல்கிறார்?
It's a very easy verse to remember.
இது ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சுலபமான வசனம்.
2 Timothy 2 2.
2 தீமோத்தேயு 2 2.
Paul says to Timothy, whatever you heard from me in the presence of many witnesses, entrust these to faithful men who will be able to teach others also.
அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி.
So Paul had a concern for the third generation.
மூன்றாவது சமுதாயத்தினருக்கென்று இங்கே பவுலுடைய உள்ளத்தில் இருந்த பாரத்தை பார்க்கிறோம்.
He tells Timothy, what you have heard from me.
தீமோத்தேயு, நீ என்னிடத்தில் எதை கேட்டுக்கொண்டாய், பெற்றுக்கொண்டாயோ,
யூ ஷேர் இட் வித் அதர் பீப்புள், ஃபேத்ஃபுல் பீப்புள்,
உண்மை உள்ளவரிடத்திலே கற்றுக்கொண்டவர்களை ஒப்புவி என்று சொல்றார்.
And then teach those faithful people to go and teach a fourth group of faithful people.
அந்த உண்மையாய் இருந்து கற்றுக்கொண்டவர்கள் போய் நான்காவது மக்களிடத்திலே போதிக்கும்.
Paul told Timothy and Timothy told another faithful group of people and taught them to go and teach another faithful group of people.
Paul Timothy-க்கு போதித்தார், Timothy இன்னொரு குழுவுக்கு போதித்தார், அந்த உண்மையுள்ள குழுவினர் வேறு ஒரு குழுவினருக்கு போதித்ததை பார்க்கிறோம்.
Because Paul could not reach all of them.
பவுலால எல்லாரையும் சந்தித்து அவர்களுக்கு போதிக்க முடியவில்லை அவரால்.
Impossible for one man to reach more than so many people.
அநேக மக்களை ஒரே மனிதரால் சந்திக்கப்படு இயலாத காரியம்.
See, in the Old Testament it was different. Yeah. In the Old Testament it was different.
பழைய ஏற்பாட்டிலே அது வித்தியாசமாக இருந்தது.
Moses would preach to 20 lakhs of people.
Mose 20 லட்சம் மக்களுக்கு தைரியமாக பிரசங்கம் செய்தான்.
And Elijah would preach to many lakhs of people.
எலியாவும் அநேக லட்சக்கணக்கான மக்களுக்கு போதித்தார்.
All the prophets, Jeremiah, Isaiah, they stood before lakhs of people and just spoke to them.
Jeremiah போன்ற தீர்க்கதரிசிகள் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பாக நின்று அவர்களுக்கு போதித்தார்கள்.
All the Old Testament ministry was like that.
பழைய ஏற்பாட்டு ஊழியங்கள் எல்லாம் அவ்விதமாக இருந்தது.
One prophet will stand up there and all the crowd will come and he'll speak to all of them.
ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கும், அந்த கூட்டத்துக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவர் பேசுவார்.
And the next time again all the crowd will come and the prophet will stand up and speak to all of them.
அடுத்த முறையும் ஒரு பெரிய கூட்டம் வரும், திரும்பமாக அதே தீர்க்கதரிசி முன்பாக நின்று பேசுவார்.
But in the New Testament when Jesus came he did things differently.
இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே வந்த பொழுது அவர் காரியங்களை எல்லாம் வித்தியாசமாக செய்தார்.
He also spoke to the multitude.
பெரிய கூட்டத்துக்கு அவரும் பேசினார்.
But that was not his main ministry.
அது அவருடைய ஊழியங்களிலே மிக மிக முக்கியமான ஊழியம் அல்ல.
In the Old Testament that was the main ministry of the prophet.
பழைய ஏற்பாட்டிலே அந்த பெரிய கூட்டங்களுக்கு பேசுவதுதான் தீர்க்கதரிசியுடைய முக்கியமான ஊழியம்.
But Jesus had two ministries.
இயேசு கிறிஸ்துவுக்கு ரெண்டு ஊழியங்கள் இருந்தது.
One was speaking to the multitude.
பெரிய கூட்டத்துக்கு, திரளான கூட்டத்துக்கு அவர் பேசினார்.
Another was spending time with 12 people.
இரண்டாவதாக 12 சீஷர்களோடு கூட நேரம் செலவழித்தார்.
Now if you were to ask anybody today which is the main ministry, speaking to the multitude or speaking to 12 people,
avar nammai paarthu indha rendu ooliyangalile ondru thiralana kootam rendavathu 12 seesargal kootam idhila edhu mukkiyamaana ooliyam endru kettal,
we will say oh preaching to the multitude is definitely better because you are reaching so many people.
Nam ellam oru velai vidhamaga sollavum siru kootathil oru periya kootathukku prasangam seivathe periya ooliyam endru sollakoodam.
But Jesus main ministry was speaking to 12 people.
இயேசுவினுடைய முக்கியமான ஊழியம் அந்த குறிப்பிட்ட 12 பேருக்கு ஆகவே அமைந்திருந்தது.
Now I have been in the ministry for more than 30 years.
30 வருஷத்துக்கு அதிகமாக நான் ஊழியத்தில் இருக்கிறேன்.
And I have preached to great crowds.
பெரிய கூட்டத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்.
Also small groups of people.
சிறு கூட்டத்துக்கு குழுவினர் கூட நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்.
And after 30 years let me give you my testimony.
30 வருஷங்களுக்கு கழித்து என்ன என்று என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன்.
Any day I would rather work with a small group first.
எந்த நாளா இருந்தாலும் சரி, திரளான கூட்டத்தை விட ஒரு சின்ன கூட்டத்தோடு கூட தான் நான் ஊழியம் செய்வேன்.
Because I see Jesus did that.
இயேசு அற்புதமான ஊழியம் தான் செய்தார்.
There is a little story, it is not a true story.
நான் ஒரு கதை சொல்கிறேன், அது உண்மையாக நடந்தது அல்ல.
But it is like a parable.
அது ஒரு ஓமையை போல.
Jesus went to heaven.
இயேசு பரலோகத்துக்கு சென்று விட்டார்.
The angels asked him.
தூதர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள்.
Lord,
தேவனே, கர்த்தாவே,
who is going to carry on your work on the earth now that you have left?
நீர் பூமியை விட்டு மேலே வந்துவிட்டீர், உம்முடைய ஊழியத்தை பூமியிலே யார் செய்வார்கள்?
And he said, I have left 11 people there to do my work.
பூமியில 11 சீசர்கள் நான் விட்டு வந்திருக்கிறேன், அவர்கள் என் ஊழியத்தை செய்வார்கள் என்றார்.
And the angels say, after so many years of being there, you got only 11 people?
நீர் எத்தனை வருஷங்கள் அங்கே ஊழியம் செய்து 11 பேர் தான் இருக்கிறார்களா என்று தூதர் கேட்டார்.
And what if those 11 people disappoint you and fail you?
அந்த 11 பேர் ஒருவேளை உம்மை ஏமாற்றி தோல்வியடை செய்து விட்டால்?
Then the Lord says, then I can do nothing.
பின்பு இயேசு சொன்னார், எனக்கு ஒன்றும் இல்லை இல்லை என்றார்.
He depended 100% not on the multitude but on those 11 people.
இயேசு கிறிஸ்து அந்த திரளான கூட்டத்தை விட அந்த சிறு குழுவினரை தான் 100% நம்பி இருந்தார்.
So I'll tell you honestly, if I can produce 11 people at the end of my life who have my vision, I can die in peace.
நான் நேர்மையாக ஒரு காரியம் சொல்கிறேன், என் வாழ்நாளின் கடைசி நாளிலே நான் 11 உண்மையான நம்பக்கூடிய சீசர்களை உருவாக்கி இருப்பேன் என்றால் நான் நிம்மதியோடு மரித்து போவேன்.
Because that is what it means to follow Jesus in his ministry.
அதுதான் இயேசுவை ஊழியத்திலே பின்பற்றுவது என்றால் என்பதன் அர்த்தம்.
Many people don't value that.
அவ்விதமாக செய்யப்படுகிற ஊழியத்துக்கு அதிகமான பேர் மதிப்பு கொடுப்பதில்லை.
I'll give you an example.
இன்னொரு உதாரணம் தருகிறேன்.
Think of a preacher and his wife.
ஒரு பிரசங்கியும் அவருடைய மனைவியும் யோசித்து பார்ப்போம்.
I am a preacher, I have a wife.
நான் ஒரு பிரசங்கி, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார்கள்.
For 28 years of our married life she never traveled with me.
எங்களுடைய திருமண வாழ்க்கையில 28 வருஷங்கள் ஆகிறது, அது என்னோடு கூட அவர்கள் ஊழியத்துக்கு வந்ததில்லை.
Because I had 4 sons at home.
எனக்கு 4 பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள்.
So I was traveling here and there preaching everywhere.
நான் அங்கே இங்கும் சுற்றி கர்த்தருக்காக பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன்.
But what was she doing for 28 years?
28 வருஷங்களாக என்னுடைய மனைவி என்ன செய்தார்கள்?
Nothing.
ஒன்றும் இல்லையா?
No, she was bringing up 4 children to be disciples of Jesus.
என்னுடைய 4 மகன்களையும் ரட்சிப்புக்குள்ளே அவர்கள் வழிநடத்தினார்கள்.
Was that a waste of time?
அது ஒரு வீணாக்கப்பட்ட நேரமா?
No.
இல்லை.
It's only 4.
4 பேர் தான்.
Not 40,000.
40,000 பேரை அவர் வழி நடத்தவில்லை, நான்கே பேர் தான்.
But today when I see all my children born again and following the Lord,
இன்று என்னுடைய நான்கு மகன்களும் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள்.
I see what a work that is.
அந்த என் மனைவி செய்த ஊழியம் எவ்வளவு அற்புதமான ஊழியம்.
That strengthens my ministry.
அது என்னுடைய ஊழியத்தை பலப்படுத்துகிறது.
So I say that to encourage you mothers.
ஆகவே அன்பான தாய்மார்களே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.
Don't think that traveling all over the world and preaching is the greatest thing.
உலகம் முழுவதும் ஆக சென்று பெரிய ஊழியங்களை செய்வதுதான் பெரிய காரியம் என்று நினைத்துவிடாதே.
There are many people who travel all over the world and they can't bring up two children at home properly.
அநேகர் உலகம் முழுவதும் ஊழியம் செய்துவிட்டு தங்களுடைய வீட்டில் இருக்கிற இரண்டு பிள்ளைகளை அவர்கள் இயேசுவுக்காக வளர்க்க முடியவில்லை.
What did Paul tell Timothy?
பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொன்னார்?
Whatever you have heard from me, commit to faithful men.
நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகளை உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி.
And they must commit it to other faithful men.
அவர்கள் மற்ற உண்மையுள்ளவர்களிடத்தில் அதை கற்றுக் கொடுக்க வேண்டாம்.
So when I see my children now sharing the word with others, that is an encouragement to me.
என்னுடைய மகன்கள் மற்றவர்களிடத்தில் கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது என்னை உற்சாகப்படுத்துகிறது.
In the Song of Solomon we read,
உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம்.
Song of Solomon
உன்னத பாட்டு
chapter 1
ஒன்றாம் அதிகாரம்
verse 6
ஆறாம் வசனம்.
The last sentence in that verse,
கடைசி வசனம்.
No, verse 6
ஆறாம் வசனம்,
last part,
கடைசி பகுதி.
They made me the caretaker of the vineyards, but my own vineyard I did not keep.
அவர்கள் என்னுடைய திராட்சை தோட்டத்தை கவனித்தார்கள், ஆனால்
they made me caretaker of the vineyards.
அநேக திராட்சை தோட்டங்களுக்கு என்னை பொறுப்பாளியாக வைத்தார்கள், கண்காணியாக வைத்தார்கள்.
But my own vineyard I did not take care of.
ஆனால் என்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை நான் கண்காணிக்கவில்லை.
Think of that.
அதை யோசித்து பாருங்கள்.
You take care of many vineyards, but your own vineyard is neglected.
அநேக திராட்சை தோட்டத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை கவனிக்கவில்லை.
So, if you have children at home,
உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால்,
பிளீஸ் ரிமெம்பர் தட் இஸ் யுவர் நம்பர் ஒன் வினியர்ட்.
அவர்கள் தான் உங்களுடைய முதன்மையான திராட்சை தோட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள்.
இஃப் யூ கேனாட் பிரிங் தெம் அப் இன் காட்ஸ் வே,
அவர்களை தேவனுடைய வழியிலே உங்களால் கொண்டு வர முடியவில்லை என்றால்,
அண்ட் யூ டேக் கேர் ஆஃப் சோ மெனி வினியர்ட்ஸ் இன் அதர் பிளேசஸ்,
அநேக திராட்சை தோட்டங்களை நீங்கள் கவனிக்கிறவர்களாக இருக்கலாம்.
Even if you have blessed thousands of people,
ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கூட நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கலாம்.
If your own children are lost,
உங்களுடைய சொந்த ஜனங்கள் கெட்டு போவார்கள்,
your own children,
உங்களுடைய சொந்த பிள்ளைகள் கெட்டு போவார்கள் என்றால்,
I will say your ministry is a failure.
நான் சொல்வேன், உங்கள் ஊழியம் தோல்வியான ஒரு ஊழியம்.
There are many preachers who are saving hundreds of people, but they have lost their own children.
ஆயிரக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்துக்குள்ளே வழிநடத்துகிறார்கள், ஆனால் சொந்த பிள்ளைகளையும் அவர்கள்
When I was a young Christian,
நான் வாலிபனாக கிறிஸ்தவனாக இருந்த பொழுது,
I saw many preachers,
அநேக பிரசங்கிகளை பார்த்திருக்கிறேன்,
and their children were a very bad testimony.
அவருடைய பிள்ளைகள் ஒரு கெட்ட சாட்சியுள்ளவர்களாக இருந்தார்கள்.
But they themselves were preaching to so many people.
அவருடைய அவர்களும் கூட அநேகர்களுக்கு பிரசங்கம் பண்ணார்கள்.
And as the children grew up, they had no respect for their father.
அவருடைய பிள்ளைகள் மேலே வளர்ந்து வந்த பொழுது தங்களுடைய அப்பாவுக்கு அவர்கள் மரியாதை கொடுக்கவில்லை.
And I said, Lord, please, I am also going into this preaching ministry. I am a young man. Please save me from this type of danger.
நான் ஆண்டவரிடத்தில் பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, உமக்காக நானும் விதமாக ஊழியம் செய்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் அவிதமாக மரியாதை கனம் கொடுக்காதவர்களாக போய்விடக் கூடாது என்று ஜெபித்தேன்.
1 Timothy 3 it says.
1 Timothy
chapter 3
மூன்றாம் அதிகாரம் 1 Timothy 3
verse 5
ஐந்தாம் வசனம்.
It's a very important verse.
இது ஒரு முக்கியமான வசனம்.
If a man does not know how to manage his own family, how can he take care of the church of God?
ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்?
If you are a teacher and you cannot take charge of 3 children, how will you take charge of a class with 300 children?
நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், 3 ஸ்டூடண்டை உங்களால் கவனிக்க முடியவில்லை என்றால் 300 ஸ்டூடண்ட் இருக்கிற கிளாஸை எப்படி கவனிப்பீர்கள்?
This is very important, our family.
நம்முடைய குடும்பங்கள் மிக மிக முக்கியமானவைகள்.
We can say that our life is like a 3-story building.
நம்முடைய வாழ்க்கையானது 3 அடுக்குகள் உள்ள ஒரு கட்டடம் போல.
The foundation is God's perfect love for us.
அஸ்திபாரமானது தேவனுடைய பரிபூர்ண அன்பு நமக்கு இருப்பதே.
not my love for God, God's love for me.
என்னுடைய அன்பு அல்ல அவருடைய அன்பு எனக்கு இருப்பதே அஸ்திவாரம்.
My love for God is shaky. It's not a good foundation.
என்னுடைய அன்பு ஆடக்கூடியது அசைக்கூடியது அஸ்திவாரம் இல்லாதது.
God's love for me is absolutely unshakable.
தேவனுடைய அன்பு என் மேல் இருக்கிற அன்பு ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாதது.
That is the love that gave his son to die for me on the cross.
அந்த அன்பே தன்னுடைய சொந்த குமாரனை எனக்காக சிலுவையில் மரிக்கும்படி கொடுத்தார்.
I built my house on that foundation.
என்னுடைய குடும்பத்தை அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டுகிறேன்.
My life,
என்னுடைய ஜீவன்,
you must build your life on that foundation.
உங்களுடைய வாழ்க்கையும் அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்ட வேண்டும்.
You must be sure of it.
நீங்கள் அதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
God loves you perfectly.
தேவன் தம்முடைய பரிபூர்ண அன்பினாலே உங்களை நேசிக்கிறார்.
You need never doubt it. You must never doubt it.
அதை குறித்து எந்த சந்தேகமும் ஒரு காலம் வரக்கூடாது.
Even when you have made a mistake, God still loves you.
நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் கூட அப்பொழுதும் அவர் உங்களை நேசிக்கிறார்.
God is always on your side against Satan.
தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து சாத்தானுக்கு எதிராக நிற்கிறார்.
Always.
எப்பொழுதும்.
Even when you have made a mistake, even when you have sinned, God is still on your side against Satan.
நீங்கள் ஒரு தவறு செய்தாலும் அல்லது ஒரு பாவம் செய்தாலும் கூட தேவன் உங்களோடு கூட நின்று பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
His love is not variable like human love.
மனிதர்களுடைய அன்பை போல ஒவ்வொரு நாளும் மாறுகிற அன்பு அல்ல தேவனுடையது.
Our love is up and down to God and to people.
நம்முடைய அன்பு தேவனுக்கும் மனுஷரிடத்திலும் மேலும் கீழும் இறங்கி ஏறுகிறதா?
God's love is steady.
ஆனால் தேவனுடைய அன்பும் என்றும் மாறாதது.
He never changes.
அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை.
Whether you fall, whether you stand, he loves you.
நீ கீழே விழுந்தாலும் நின்றாலும் எப்படி இருந்தாலும் சரி அவர் உன்னை
நேசிக்கிறார். He will always be on your side against Satan.
பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவர் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறார்.
You must be sure of that.
அதை நீ நிச்சயமாய் நம்ப வேண்டும்.
Some people think God will love me and help me in my battle against Satan only when I have obeyed him perfectly.
நான் கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்திருந்தால் தான் பிசாசுக்கு எதிராக இருக்கிற போராட்டத்திலே அவர் என்னோடு கூட நிற்பார் என்று சிலர் நம்புகிறார்.
What about when you disobey him?
நீங்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது என்ன நடைபெறுகிறது?
Will God help you then in your battle against Satan?
அங்கு பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் நிற்கும் பொழுது உங்களை கைவிட்டு விடுவாரா?
Okay, let me ask you a question.
ஒரு கேள்வி கேட்கிறேன்.
Supposing you're a father or a mother.
நீங்கள் ஒரு தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம்.
You have got one 10-year-old very naughty boy in your house.
நல்ல சுறுசுறுப்பா குறும்பு செய்கிற ஒரு 10 வயது பிள்ளை ஒருவன் இருக்கிறான் வைத்துக் கொள்வோம்.
Always troubling you.
உங்களுக்கு எப்பொழுதும் அவன் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான்.
And one day
ஒரு நாள்
gets angry and fights and quarrels with you and bangs the door and goes outside.
ஒரு நாள் உங்களிடத்திலே கோபமாக பேசி சண்டை போட்டு கதவை சாத்தி வெளியே போகிட்டு விடுகிறான்.
And you say, okay, it's a relief, he has gone out of the house.
ஐயோ என் பிள்ளை என்ன விட்டு போனானே சந்தோஷம் என்று சொல்கிறீர்களா?
And then from outside the house you hear him screaming.
அங்கே வெளியே சென்ற பின்பு அவன் உரத்த சத்தத்தோடு கதறுகிறான்.
You run out to see what is happening.
நீங்கள் உடனே வெளியே ஓடி என்ன நடந்தது என்று பார்க்கிறீர்கள்.
And he is standing against the wall.
அங்கே சுவருக்கு எதிராக நிற்கிறான்.
And there is one big cobra about to bite him.
அங்கே ஒரு நாகப்பாம்பு நின்று அவனை கொத்துவதற்காக காத்திருக்கிறது.
Now what will you say?
நீங்கள் என்ன சொல்வீர்கள் செய்வீர்கள்?
Will you tell that snake, bite him, he's a naughty boy?
பாம்பே இந்த குறும்புக்கார மகனை நீ கொத்து என்று சொல்வாயா?
Or will you try to save your naughty boy?
இல்லை என்றால் உன்னுடைய மகனை காப்பாற்ற முயற்சி செய்வீர்களா?
Remember, he is a very naughty boy. For 10 years he has troubled you.
அவன் சரியான குறும்புக்காரன், உங்களுக்கு 10 வருஷமாக தொந்தரவு கொடுக்கிறான்.
Whose side will you take at that time, the snakes or your son?
யார் பக்கம் நீங்கள் சேர்ந்து கொள்வீர்கள், பாம்பின் பக்கமா உங்கள் மகனுடைய பக்கமா?
All of you?
எல்லாரும்.
Everybody will take the son side.
எல்லாரும் மகன் பக்கம் தானே சேர்ந்து கொள்வீர்கள்.
Remember, he is a very naughty boy.
அவன் ரொம்ப குறும்புக்காரன்.
You still take your son side?
இன்னும் உங்களுடைய மகனுக்கு தான் நீங்கள் உதவி செய்ய போவீர்களா?
You're all good mothers and fathers.
அப்படி என்றால் நீங்கள் நல்ல தகப்பன் நல்ல.
Now I want to ask you one more question.
இன்னொரு கேள்வி.
Is God a better father than you or a worse father than you?
தேவன் உங்களை விட ஒரு நல்ல தகப்பனா அல்லது உங்களை விட கெட்ட தகப்பனா சொல்லுங்க.
Okay.
நல்ல தகப்பன்.
Supposing you have been a very naughty child of God.
நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு குறும்புக்காரம் பிள்ளையாக இருக்கிறீர்கள் வைத்துக் கொள்வோம்.
And the devil comes to attack you.
பிசாசு உங்களை தாக்க வருகிறான்.
Whose side will God take?
தேவன் யார் பக்கம் நிற்பார் சொல்லுங்க.
Your side?
உங்கள் பக்கம் தானே.
Are you sure?
நீங்கள் நிச்சயமாக சொல்கிறீர்களா?
Always?
எப்பொழுதும் அப்படிதானா?
Never forget it.
அதை மறந்து விடாதேங்கள்.
Don't forget this story for the rest of your life.
இந்த சொன்ன கதையை வாழ்க்கை முழுவதும் மறந்து விடாதீர்கள்.
And teach this story to all the people in your groups.
உங்களுடைய சிறு குழுக்களிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள்.
I'll tell you why. I'll tell you the reason why.
நான் என்ன காரணம் என்று நான் சொல்கிறேன்.
If I feel that God is not on my side, I am finished.
தேவன் என் பக்கம் இல்லை என்றால் நான் அழிந்து போய்விடுவேன்.
The world is against me.
உலகம் எனக்கு எதிர்த்து நிற்கிறது.
So many family members are against me.
என்னோட குடும்ப அங்கத்தினர்கள் எனக்கு எதிராக நிற்கிறார்கள்.
Devil is against me.
பிசாசு எதிராக நிற்கிறான்.
I am having lot of problems with my own lust.
எனக்குள்ளே இருக்கிற இச்சைக்குள்ளேயே இச்சையினால் எனக்கு அதிக பிரச்சனை.
And if I hear one more message that God is also against me, I give up.
கடைசியாக தேவனும் எனக்கு எதிராக நிற்பார் என்றால் நான் இருக்கவே முடியாது.
I go around this country preaching one message.
உலக இந்தியா நாடு முழுவதும் நான் ஒரு செய்தியை தான் சொல்லி சொல்லி வருகிறேன்.
God is always on your side against Satan, no matter what you do.
நீ எந்த பிரச்சனையிலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, பிதா பிசாசுக்கு எதிர்த்து நின்று தேவன் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறார்.
He does not love your sin.
தேவன் உன்னுடைய பாவங்களை நேசிப்பதில்லை.
He hates your sin.
உங்களுடைய பாவங்களை அவர் எதிர்க்கிறார், வெறுக்கிறார்.
But he loves you.
ஆனால் உங்களை நேசிக்கிறார்.
You don't love the naughtiness in your boy.
உங்களுடைய பிள்ளைகள் குறும்பு செய்து தொந்தரவு செய்யும் பொழுது அதை நீங்கள் நேசிப்பதில்லை.
You want him to change.
அவளை மாற்ற வேண்டும் விரும்புகிறீர்கள்.
And God also wants you to change.
தேவனும் நீங்கள் மாற வேண்டும் விரும்புகிறார்.
But he will never take the devil's side against you.
ஆனால் ஒரு காலம் அவர் பிசாசு பக்கம் நின்று உங்களுக்கு எதிராக நிற்க மாட்டார்.
That is the foundation, unshakable foundation on which we build our life.
நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கான பரிபூர்ண அஸ்திவாரம் அதுவே.
I've been a Christian nearly 40 years and I have made hundreds and thousands of mistakes as a believer.
நான் கடந்த 40 வருஷங்களாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசியாக இருந்தாலும் எத்தனையோ நூறுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தவறுகளை செய்தேன்.
I have made a mistake as a believer.
நான் ஒரு விசுவாசியாக இருந்து தவறு செய்தேன்.
I have made a mistake as a husband.
நான் ஒரு புருஷனாக தவறு செய்தேன்.
Many mistakes.
அநேக குற்றங்கள்.
I have made many mistakes as a father.
தகப்பனாக இருக்கிறதிலே தவறு இருக்கிறது.
I have made many mistakes as an elder in my church.
என்னுடைய சபையிலே நான் ஒரு மூப்பராக இருந்து தவறு செய்தேன்.
I have said foolish things.
நான் மூடத்தனமான காரியங்களை
செய்தேன். Foolish things.
மூடத்தனமான காரியங்களை செய்திருக்கிறேன்.
I have repented.
ஆனால் அவைகளை குறித்து மனம்
வருந்திருக்கிறேன்.
அதை பார்த்த பொழுது நான் மனம் திரும்பி
இருக்கிறேன்.
ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்று
கேட்டேன்.
ஒன்றை சொல்லுகிறேன்.
In all these 40 years,
இந்த 40 வருஷங்களிலே
God has always been on my side against Satan.
தேவன் எப்பொழுதும் என்னோடு கூடவே நின்று பிசாசுக்கு எதிர்த்து நின்றார்.
Even when I have fallen,
நான் தவறு செய்த பொழுதும் என்னோடு கூட நின்றார்.
When I am spiritually sick,
நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சுகவீனமாய் இருந்த பொழுதும் நின்றார்.
Tell me, do your children, you mothers tell me, do your children need you more when they are sick or when they are healthy?
தாயார்களே, இந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் சுகவீனமாய் இருக்கும் பொழுது உங்களுடைய நீங்கள் அவர்களுக்கு அவசியமா, அல்லது அவர்கள் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு அதிகமாக அவசியமா சொல்லுங்கள்.
When you are sick,
சுகவீனமா இருக்கும் பொழுதுதான் தாயாரின் அவசியம் அதிகம்.
What type of mother will you be if you tell your children, when you are healthy I'll be with you, when you are sick don't call me, I'm going away?
மகனை பார்த்து நீ சுகவீனமா இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன், நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது மாத்திரம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றால் எப்படிப்பட்ட தாயாக இருக்க முடியும்?
Now tell me what God is like.
தேவன் அப்படி என்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுங்க.
God near us only when we are spiritually healthy and strong. And when we are spiritually sick and weak and fallen, he says, no, go away from me.
ஆன்மீக வாழ்க்கையை நாம் பலம் கொண்டு உறுதியாய் நிற்கும் பொழுது தேவன் அப்பொழுது மாத்திரம் இருப்பாரா, அல்லது நாம் பாவம் செய்து பின்வாங்கி போன பொழுதும் நம்மோடு கூட இருப்பாரா?
Yeah, that is the time I need his help.
அந்த சமயத்தில் தான் அவருடைய உதவி எனக்கு தேவை.
When I have fallen, that is the time I need somebody to lift me up.
நான் பாவம் செய்து கீழே விழுந்து கிடக்கும் பொழுது தான் என்னை ஒருவர் தூக்கி எடுக்க தேவை எனக்கு படுகிறது.
When I am walking, then I don't need anybody's help.
நான் நன்றாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை.
But the devil sometimes tells us, you have fallen, now God has forsaken you.
பிசாசு சொல்லுகிறான், நீ பாவம் செய்து கீழே விழுந்து விட்டாய், தேவன் உன்னை கைவிட்டார்.
It's a lie.
அது பொய்.
The devil is a liar.
அந்த பிசாசு ஒரு பொய்யன்.
We must be absolutely 100% convinced of God's perfect, unchangeable love for us.
என்றுமே மாறாத தேவனுடைய 100% அன்பை நாம் எப்பொழுதும் அஸ்திபாரமாக நம்ப வேண்டும்.
Now I have studied this book also for 40 years.
இந்த வேதாகமத்தை நான் 40 வருடங்களாக படித்துக் கொண்டு வருகிறேன்.
And once somebody asked me this question.
ஒரு நாள் என்னை பார்த்து ஒருவர் இதமா கேள்வி கேட்டார்.
What is the most important truth you have learned, great revelation that you have got from this book?
இந்த வேதாகமத்தை வாசிக்கிறீரே, இந்த வேதாகமத்திலிருந்து நீ கற்றுக்கொண்ட ஒரு உண்மையான பெரிய சத்தியம் என்ன என்று கேட்டார்.
What is the most, if you ask me one most important truth I have learned from this book?
எல்லா சத்தியங்களிலும் மேலான ஒரே ஒரு சத்தியம் என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்பார்கள் என்றார்.
Shall I tell you what it is?
என்ன என்று நான் சொல்லட்டுமா?
It is not some great mystery.
அது ஏதோ ஒரு பெரிய ரகசியம் அல்ல.
the simple truth,
sadhana satyam,
that God loves me perfectly.
Devan ennai pooranamai nesikkirar endra.
That is the most important truth in this book.
Indha puthagathilirundhu naan kandukonda miga miga mukkiyamana satyam adhu dhaan.
And before you teach other people in your group all the fantastic truths of scripture, please teach them the most important truth.
உங்களுடைய குழுக்களிலே நீங்கள் பெரிய ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் போதிப்பதற்கு முன்பாக இந்த முக்கியமான சத்தியத்தை அவர்களை போதியுங்கள்.
God loves us.
கர்த்தர் நம்மை நேசிக்கிறார்.
How much?
எவ்வளவு நேசிக்கிறார்?
Many years ago,
அநேக வருஷங்களுக்கு முன்பாக,
when I was a young Christian,
நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாலிபனாக இருந்தபோது,
I was very insecure.
நான் பாதுகாப்பு இல்லாதவனாக இருந்தேன்.
Because I was, my temperament is very timid and shy, and
என்னுடைய சுபாவம் பயப்படுகிறவனாகவும் வெட்கப்படுகிறவனாகவும் இருந்தேன்.
You don't think I'm like that when I stand here, but that is because God filled me with the Holy Spirit.
இப்பொழுது நீங்கள் என்னை பார்த்தால் அப்படியாக தெரியாது, ஏனென்றால் ஆவியானவர் எனக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கிறார்.
Otherwise, if the Holy Spirit withdraws from me, I'm back to my old timid, fearful person.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து எடுக்கப்படும் என்றால் நான் திரும்பவும் பழைய வாழ்க்கையிலே பயந்து கோழை போல இருப்பேன்.
I was afraid of people, afraid of people's opinions.
நான் மக்களை பார்த்து பயப்படுகிறவனுடைய எண்ணங்களை கேட்டு பயப்படுகிறவன்.
Then one day,
ஒரு நாள்,
God revealed one truth to my heart which changed my life.
ஒரு நாள் தேவன் ஒரு சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி என் வாழ்க்கையை மாற்றினார்.
It is found in John 17 verse 23.
யோவான் 17 அதிகாரம் 23 வசனம்.
John 17 verse 23.
யோவான் 17:23.
Here it says in the last part of that verse,
அந்த வசனத்தோட கடைசி பகுதி,
this is Jesus praying to his father.
இங்கே இயேசு தன் பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்.
And he prayed, Father, I want the world to know that I love these, that you love these 11 disciples as much as you loved me.
அவர் ஜெபம் பண்ணினார் இவ்விதமாக, தேவனே நீ என்னை எப்படி அன்பு கூறுகிறீரோ அதே விதமாக இந்த 11 பேரிலும் நான் அன்பு கூறுகிறேன் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்று சொன்னார்.
That God loved those 11 disciples as much as God loved Jesus.
அந்த 11 சீஷர்களை தேவன், எஸ் தேவன் இயேசுவை எப்படி நேசித்தாரோ அதே விதமாக அந்த 11 பேரையும் அப்படியே அன்பு கூர்ந்தார்.
Supposing I ask you a question.
உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்.
Does God love you?
தேவன் உங்களை நேசிக்கிறாரா?
All of you will say yes.
எல்லாரும் ஆமென் என்று சொல்வீர்கள்.
Now one more question, little more difficult.
இரண்டாவது கேள்வி கஷ்டமானது.
Does God love you as much as he loves Jesus?
இயேசுவை அவர் நேசித்தது போல உங்களை நேசிக்கிறாரா?
And you scratch your head and say, well, I'm not so sure.
தலை சொரிந்து ஒருவேளை அது எனக்கு சரியாக தெரியவில்லை என்று சொல்லலாம்.
I know he loves me, but as much as he loves Jesus,
I'm not
such a good person.
என்னை நேசிக்கிறாரா? நான் இயேசுவை போல நேசிக்கிறாரா? நான் அவ்வளவு நல்லவன் நல்லவே என்று சொல்லலாம்.
You see, you think that God's love is dependent on how good you are.
நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் அவர் நேசிக்கிறார் என்று நினைக்கிறீர்களா?
Look what it says here.
இங்க என்ன சொல்லுகிறது பாருங்கள்.
This I would not preach this if it was not written in the Bible.
இந்த வசனம் இந்த வேதத்தில் இல்லை என்றால் நான் உங்களுக்கு போதிக்க மாட்டேன்.
It is the only place in the whole Bible where it is written how much God loves us.
இந்த முழு வேதாகமத்திலும் அங்கே தான் தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது.
You ask me, does God love me? I say yes, the whole Bible tells me. As he loved Jesus.
இயேசுவிடத்தில் எவ்வளவு அன்பு கூர்ந்தாரோ அதே அளவு என்னிடத்தில் அன்பு கூறுகிறார்.
You know, when I understood that,
அதை நான் அறிந்து கொண்ட பொழுது, புரிந்து கொண்ட பொழுது,
I became so secure.
எனக்கு எவ்வளவு பாதுகாப்பு வந்தது பாருங்கள்.
Praise the Lord.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
He loves me.
என்னை நேசிக்கிறார்.
Never mind, even if I don't do anything for him.
நான் அவருக்காக எதையுமே செய்யாமல் போனாலும் பரவாயில்லை.
He loves me.
அவர் என்னை நேசிக்கிறார்.
Do you love your children only because they do many things for you?
உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது செய்தால் தான் நீங்க அவரை நேசிக்கிறீர்களா?
Supposing you have one 15-year-old son who goes to the market, does so many things for you.
ஒரு 15 வயது மகன் உங்களுக்கு இருக்கான், அவன் எல்லா வேலையும் உங்களுக்கு செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம்.
And you got another 12-year-old son who is just lying in the bed sick. He is like a vegetable because he's got some brain damage.
இன்னொரு 12 வயது மகன் உடம்பு சரியில்லாமல் அவன் படுக்கையிலே படுத்து இருக்கான்.
Because his brain is damaged.
அவனுடைய மூளை கெட்டு போய்விட்டது.
Will you love that son?
அவனை நேசிப்பீங்களா?
Yes or no?
இல்லையா? ஆமா. ஆமா இல்லையா?
He cannot do anything for you.
அவன் உனக்கு உங்களுக்கு எதையும் சாதிக்க முடியாது, செய்ய முடியாது.
He cannot lift his finger and help you with one thing in the house.
அவன் கரங்களை உயர்த்தி உங்களுக்காக எந்த வேலையும் செய்து தர முடியாது.
But you love him.
அவனை நேசிக்கிறீர்கள்.
Do you love him less than the 15-year-old son who's running around doing so many things for you?
மற்றவன் உங்களுக்கு நல்ல வேலை செய்கிறானே அவனை நேசிப்பதை போல நேசிக்காமல் குறைவா நேசிப்பீர்களா?
No, you love them equally.
எல்லாரையும் சமமாக நேசிப்பீர்கள்.
Now tell me, is God's love better than yours?
இப்போ சொல்லுங்கள், உங்களுடைய அன்பை விட தேவனுடைய அன்பு குறைவுள்ளதா?
No, his love is greater.
அவருடைய அன்பு மகத்துவமானது.
One brother can travel here, travel there, do so many things for the Lord.
ஒரு சகோதரர் அங்கே இங்கும் சுற்றி அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்கிறார்.
And you are most of the time in your home.
நீங்களோ வீட்டிலே அதிக நேரம் செலவழிக்கிறீர்கள், வெளியே போவதில்லை.
Because you have so many responsibilities there.
அங்க உங்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கிறது.
You got your husband, your wife, your children, so many things.
உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், எத்தனையோ பொறுப்புகள்.
And you sometimes wish, oh, I could be like that preacher, traveling here, traveling there, doing so many things for the Lord.
ஓ, நான் எப்பொழுதும் வீட்டிலே இருக்கிறேனே, அவரை போல நான் வெளியே சென்று இவ்விதமாக ஊழியம் செய்தால் நன்றாக இருக்குமே நினைத்திருக்கிறீர்களா?
Do you think God loves that preacher more than he loves you?
தேவன் உங்களை நேசிப்பதை விட அவரை அதிகமாக நேசிக்கிறார் நினைக்கிறீர்களா?
No, no.
இல்லை, இல்லை.
Not even a little bit less. Equally, he loves you equally.
கொஞ்சம் கூட குறையாமல் இருவரையும் ஒரே மாதிரியாக சமமாக நேசிக்கிறார்.
Why am I spending so much time talking about this simple thing?
இந்த ஒரு சாதாரண காரியத்தை குறித்து நான் இவ்வளவு நேரம் பேசுகிறேன்.
Because through the years I have discovered many people do not have a good foundation in their life.
ஏனென்றால் நான் கண்டுபிடித்தது என்ன, அநேகர் இந்த அளமான அஸ்திபாரத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கிறார்கள்.
If you go to the third floor of this building and you find a crack in the wall,
மூன்றாவது மாடிக்கு நீங்கள் செய்வீர்கள் என்றால், அந்த செல்வீர்கள் என்றால், அந்த சுவரிலே ஒரு விரிசல்
இருக்கிறது.
அங்கே ஒரு விரிசலை நீங்கள் காண முடியும் என்றால்,
and you call an engineer,
ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு,
why is there a crack in this wall?
இங்க ஏன் ஐயா கிராக் வந்தது என்று கேட்கலாம்.
He will say the fault is not here, the fault is in the foundation.
அவர் சொல்வார், இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அஸ்திபாரத்தில் தான் பிரச்சனை என்று சொல்வார்.
And after 10 years of your Christian life, when you have a problem,
10 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது என்று வைத்துக் கொள்வோம்,
the problem is not there.
அங்கே பிரச்சனை அல்ல.
The problem is in the foundation.
உங்களுடைய அஸ்திவாரத்தில் தான் பிரச்சனை.
You are not sure whether God loves you perfectly.
தேவன் உங்களை முழுமனதோடு பரிபூர்ணமாக நேசிக்கிறாரா என்பது நிச்சயம் இல்லை உங்களுக்கு.
Why do you fight and quarrel with people so much?
ஏன் மக்களோடு கூட நீங்கள் சண்டை போட்டு பிரிவினை
உண்டாக்குறது? You want to know the
answer. என்ன பதில் தெரியுமா?
Because you feel God does not love you perfectly.
தேவன் என்னை பூரணமாக நேசிக்கவில்லை என்று நீங்கள் நம்புகிறீர்கள்.
I have seen people who grew up in orphanages.
அநாதை விடுதிகளிலே வளர்ந்த பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன்.
They never knew the love of a father and mother from childhood.
சிறு வயதிலிருந்து தங்களுடைய தகப்பனுடைய தாயின் அன்பை அறியாதவர்கள்.
Even when they are 50 years old, they still behave like orphans.
50 வருஷங்கள் ஆனாலும் சரி, அவர்கள் அநாதை விடுதியில் இருந்தாக அதே போலவே
இருக்கிறார்கள்.
திருமணமாகி பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் அநாதை விடுதியில் வாழ்ந்தது போல வாழ்வார்கள்.
You know how orphans behave?
இந்த அநாதைகள் எப்படி நடப்பார்கள் தெரியுமா?
They fight very easily for their things.
அவர்களுக்குரிய காரியங்களுக்காக அவர்கள் சண்டை போடுவார்கள்.
All children fight for their things.
எல்லா குழந்தைகளும் அவ்விதமாக நடப்பவர்கள் தான்.
But orphans more.
ஆனால் அநாதை குழந்தைகள் அதிகமாக.
And when an orphan makes one friend, he doesn't want that person to be a friend with anybody else.
ஒரு அநாதைக்கு ஒரு நண்பன் இருப்பானால் அவனிடத்தில் வேற யாரும் நண்பனாக கூடாதுன்னு
நினைப்பான். Very possessive.
எல்லாவற்றையும் தனக்கென்று வைத்துக் கொள்ள விரும்புகிறவன்.
They are insecure.
அவர்கள் பாதுகாப்பு அற்றவர்கள்.
I don't blame them.
அவர்களை நான் குறை சொல்லவில்லை.
Because they have never known the love of a father or mother.
அவர்களுக்கு ஒரு நல்ல தகப்பனுடைய தாயினுடைய அன்பு தெரியாதவர்கள்.
Jesus said in John 14:18.
யோவான் 14:18ல் இயேசு சொன்னார்,
I will not leave you as orphans.
The பூமியிலே உங்களை அநாதைகளாக விடமாட்டேன் என்று சொன்னார்.
What does that mean?
திக்கற்றவர்களாக விடமாட்டேன்.
I will not leave you insecure and helpless.
அர்த்தம் என்ன? பாதுகாப்பு அற்றவர்களாக உங்களை விடேன் என்றுதான் அர்த்தம்.
God does not want us to be like orphans.
அநாதைகளாக திக்கற்றவர்களாக இருப்பது தேவனுடைய சித்தம்.
He wants us to be absolutely sure of his love.
அவருடைய அன்பை குறித்து நிச்சயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் விரும்புகிறார்.
Once we are established on that,
அந்த அஸ்திவாரத்தை நாம் உறுதியாக நின்று விட்டோம்,
we can build the first story.
முதல் அடுக்கை கட்டிவிடலாம்.
And the first story is our own inner life and walk with God.
நம்முடைய வாழ்க்கையின் கட்டடத்தின் முதல் அடுக்கு என்பது தேவனோடு கூட நாம் நடக்கிற வாழ்க்கை.
Then on top of that we build a second story.
அதற்கு மேலே இரண்டாவது அடுக்கை கட்டுகிறோம்.
You know what that is?
அது என்ன தெரியுமா?
That is our family relationships.
அது நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற உறவு.
That's the second story.
அதான் இரண்டாவது அடுக்கு.
My relationship with my wife or husband and children and all that, my
என்னுடைய
home,
மனைவி, புருஷனிடத்திலே, பிள்ளையிடத்திலே இருக்கிற உறவு.
Then on top of that I build the third story.
அதற்கு மேலாக மூன்றாவது அடுக்கை கட்டுகிறேன்.
That is my ministry.
அது என்னுடைய ஊழியம்.
whether it is to 2 people or 2000 people.
Rendu manushanukku 2000 manushanukku ooliyam.
The ministry is the third story.
Moondravathu adukile than ooliyam varugirathu.
Now have you ever seen any building in Madras where they build the third story without building the first story and second story?
Madras la engayavadhu moondra adukku ulla oru kattadathai paathirpeergala adile mudhal adukku kattamile moondravathu kattina yara buddhisali unda?
Have you seen it happen?
அப்படிப்பட்ட கட்டடம் எங்காவது உண்டா?
How can you build the third story without first story and second story?
மூன்றாவது அடுக்கை கட்ட வேண்டும் என்றால் முதலாவது இரண்டாவது கட்டின பின்புதான் கட்ட வேண்டும்.
At least the pillars must be there.
அங்கே தூண்கள் இருக்க வேண்டும்.
Otherwise you try to build on air.
இல்லையென்றால் வானத்திலே தான் நீங்கள் அதை கட்டுகிறவர்களாக இருப்பீர்கள்.
And you try to build, everything you build will collapse.
என்ன கட்டினாலும் அவைகள் கீழே விழுந்துதான் ஆக வேண்டும்.
Now you don't see that in Madras.
மெட்ராஸ்ல நீங்கள் அதை பார்த்ததில்லை.
But you see that among a lot of Christian workers.
ஆனால் அவைகளை அநேக கிறிஸ்தவ ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே
பார்க்கிறேன்.
அவர்கள் மூன்றாவது அடுக்கை கட்டுவதற்கு முழு முயற்சி செய்கிறார்கள், அதே சமயத்தில் இரண்டாவது அடுக்கும் கட்டவே இல்லை.
என்ன
சொல்லுகிறேன்
நான்?
தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கையிலே கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள்.
They don't behave like Christians in their own home.
அவருடைய வீட்டிலே கிறிஸ்தவர்களாக அவர் வாழ்வதில்லை.
But they are engaged in ministry.
ஆனால் அவர்கள் ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள்.
What happens to such a ministry?
அப்படிப்பட்ட ஊழியத்திலே என்ன நடைபெறும்?
Just like a third story built on the air.
அந்த மூன்றாவது அடுக்கு வானத்திலே கட்டப்பட்டதாக காணப்படும்.
Every brick you put will fall down.
ஓ கட்டப்படுகிற ஒவ்வொரு கல்லும் கீழே விழுந்து விடுகிறது.
The whole thing collapses.
அந்த முழு கட்டடமும் ஒழிந்து கீழே விழுந்து விடுகிறது.
Why do you sometimes suddenly hear of some great preacher who has fallen into some great sin?
ஏன் சில வேளையிலே ஒரு பெரிய பிரசங்கி நல்ல ஊழியம் செய்தவர் திடீர்ந்து பாவத்திலே விழுவதின் காரணம் என்ன?
Whose family life has become a mess.
இவருடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை நிறைந்ததாக இருப்பதன் காரணம் என்ன?
In America there are many preachers.
அமெரிக்காவில் அப்படிப்பட்ட பிரசங்கிகள் அநேகம் உண்டு.
They divorce their wife and marry their secretary.
முதலாவதாக தங்களுடைய மனைவியை டைவோர்ஸ் பண்ணிவிட்டு தங்களுடைய செக்ரட்டரி திருமணம் செய்து.
Then they divorce that one and marry another one.
அதையும் டைவோர்ஸ் பண்ணி வேற ஒன்றை கல்யாணம் பண்ணிக் கொள்கிறார்கள்.
But they are still carrying on with their ministry.
ஆனால் இன்னும் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
It is a tremendous deception.
இது ஒரு பயங்கரமான வஞ்சிக்கிற ஒரு காரியம்.
Whether our ministry is big or small,
நம்முடைய ஊழியம் பெரிதாக இருக்கலாம் சின்னதாகவும் இருக்கலாம்.
Whether you are building a huge building or a small one,
வானத்திலே பெரிய கட்டடம் கட்டினாலும் சரி சிறிய கட்டணம் கட்டினாலும்
சரி, remember one thing,
ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
The ministry is the third story.
உங்களுடைய ஊழியம் என்பது மூன்றாவது அடுக்கு உங்களுடைய வாழ்க்கை கட்டடம்.
First lay the foundation.
ஆகவே முதலாவது அஸ்திபாரம்
God's perfect love for you.
தேவனுடைய அன்பு அதுதான்.
Then build the first story.
இரண்டாவது முதல் அடுக்கை கட்டுங்கள்.
Your walk with God.
உங்கள் தேவனோடு கூட இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை நடக்கிற வாழ்க்கை.
I'm not saying you have to have a perfect walk with God before you have a ministry.
நீங்கள் ஊழியம் செய்வதற்கு முன்பாக பரிபூர்ணமான ஒரு தேவனோடு சஞ்சரிக்க வாழ்க்கை அவசியம் என்று சொல்லவில்லை.
I'm not saying your family life must be perfect before you have a ministry.
ஒரு பெரிய ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய குடும்பத்திலே பரிபூர்ண ஒழுங்கு இருக்கவே நான் சொல்லவில்லை.
You may have only one small room in the ground floor.
நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஃபுளோர்ல உங்களுக்கு ஒரு சிறிய அறையில் தான் வாழ்ந்து
கொண்டிருக்கீங்க.
பரவாயில்லை.
That's enough.
அது போதும்.
On top of that you can build one small room on the next floor.
அந்த சிறு
செகண்ட் ஸ்டோரி
சிறு அறையிலே மேலே ஒரு வீட்டையும் கட்டலாம்.
And on top of that you can have a ministry also.
அதற்கு மேலே இன்னொரு கட்டடத்தையும் கட்டலாம்.
But don't build 45 rooms when you got only one room underneath.
உன்னிடத்திலே ஒரே ஒரு சிறு அறைக்கும் போது 45 அறைகளை கட்ட முயற்சிக்காதே.
If you have one room underneath you can build one room ministry on top.
ஒரு அறை தான் இருக்கும் என்றால் அதுக்கு மேலே ஒரு அறை உள்ள ஊழியம் செய்ய முடியும்.
This becomes two rooms you can have two rooms.
கீழே ரெண்டு இருக்கும் பொழுது மேலே ரெண்டு வரும்.
When this becomes 10 rooms you can have 10 rooms.
இங்கே 10 வரும் பொழுது மேலேயும் 10 அறைகள்.
So you can start your ministry the day you are converted.
ஆகவே என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் அன்றிருந்து ஊழியத்தை ஆரம்பி.
But
ஆனால்
according to the size of your inner walk with God,
அந்த ரங்கத்திலே தேவனோடு கூட நீ வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்துதான் ஊழியத்தை கட்ட வேண்டும்.
According to your faithfulness in your home,
உங்களுடைய வீட்டிலே இருக்கிற உங்கள் உண்மை தன்மையை பொறுத்தே கட்ட வேண்டும்.
So remember that your ministry is dependent on how you live at home and dependent on how you walk with God in your inner life.
ஆகவே உங்களுடைய ஊழியமானது உங்களுடைய வீட்டிலே எப்படி வாழ்கிறீர்களோ தேவனோடு கூட அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதை பொறுத்துதான் இருக்கும்.
Don't think that your ministry is only dependent on studying the Bible.
வேதத்தை வாசிப்பது மாத்திரத்திலே தான் உங்களுடைய ஊழியம் தங்கி இருக்குன்னு நினைத்து விடாதீர்கள்.
This is all knowledge that you'll get from the Bible.
வேதத்திலிருந்து உங்களுக்கு அறிவு கிடைக்கும்.
You must apply this knowledge to your personal life and your family life.
இந்த அறிவை பெற்றுக்கொண்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கடைபிடிக்க வேண்டாம்.
See, there is a big difference between Old Testament ministry and New Testament ministry.
பழைய ஏற்பாட்டின் ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் வித்தியாசம் உண்டு.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே
God gave his people laws and commandments.
பல ஏற்பாட்டிலே தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கொடுத்தார்.
So many rules.
எத்தனை வித வித்தியாசமான கட்டளைகள்.
I have read Exodus, Leviticus, Numbers many times.
யாத்ராகம லேவியராகம் எண்ணாகமத்தை அநேக முறை படித்திருக்கிறேன்.
Books of Moses.
மோசே எழுதிய புத்தகங்கள்.
Deuteronomy.
உபாகமம்.
I have read it many times.
அநேக முறை படித்திருக்கிறேன்.
But I still cannot remember all those rules.
இன்னும் அவர் வைத்திருக்கிற எல்லா பிரமாணங்களையும் என்னால் ஞாபகப்படுத்த முடியவில்லை.
Which sacrifice I'm allowed to put oil and which sacrifice there should be no oil. I've read it but I forget.
என்ன பலியிடும் பொழுது எண்ணெய் ஊற்ற வேண்டும், எதிலே எண்ணெய் ஊற்ற கூடாது என்றெல்லாம் இருக்குது, எதை என்று எனக்கு இப்ப ஞாபகம்.
So many rules. When a lizard falls into a pot, what to do, and so many things there are.
தேவன் சொன்ன இவை எதை சொன்னா இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு சரியா ஞாபகமே இல்லை.
So many rules, hundreds of rules.
நூற்றுக்கணக்கான விதிமுறைகளை வைத்திருக்கிறார்.
That is why they had scribes and priests who would tell you, yeah, that rule is in page number 637, I'll tell you what the rule is.
ஆகவே தான் அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதம் திறந்து 636 பக்கத்திலே இப்படி சொல்லப்பட்டிருந்து சொல்வார்கள்.
How can we remember all these rules?
எப்படி இந்த விதிமுறைகள் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்வது?
In the New Testament it is simpler.
இந்த புதிய ஏற்பாட்டிலே அது மிகவும் எளிதானது.
No rules.
சட்ட திட்டமே விதிமுறைகளே இல்லை.
Only one example, Jesus Christ.
ஒன்றே ஒன்று மாதிரி முன்மாதிரி அது இயேசுதான்.
Isn't that better?
அது எவ்வளவு சிறந்தது பாருங்கள்.
Now supposing I want to teach you how to swim.
நான் நீங்கள் நீச்சல் அடிப்பது எப்படி என்று உங்களை போதிக்கிறேன் வைத்துக்கொள்வோம்.
Okay, none of you know swimming.
இங்க நீச்சல் அடிக்க தெரியாது யாருக்கும்.
I am teaching you swimming.
உங்களுக்கு நீச்சல் அடிப்பது எப்படி சொல்லி
கொடுக்கிறேன். I get a big screen here and I show you 600 rules how to swim.
இங்கே ஒரு பெரிய ஸ்கிரீனிலே 600 சட்ட திட்டங்கள் விதிமுறைகள்
நீச்சல் அடிப்பதற்கு, how to move your leg and all that.
கை கால்களை எப்படி எல்லாம் அசைப்பது என்று சொல்லி தருகிறேன்.
I say, okay, now all of you go jump in the river and learn, swim.
எல்லா இப்ப போங்க போய் அந்த ஆத்துல குதிச்சு நீச்சல் அடிங்கன்னு சொல்வேன் என்றால்
all of you will drown.
நீங்க எல்லாரும் அமிழ்ந்து போவீர்கள்.
Even though I am the world's best teacher.
ஒருவேளை நான் உலக பிரசித்தி பெற்ற ஆசிரியராக இருக்கலாம்.
You cannot learn swimming on a blackboard.
இவ்விதமாக சொல்லப்படுவதனாலே கற்றுக்கொள்ள முடியாது.
Supposing I say.
ஆனால் இப்படி சொல்கிறேன் வைத்துக்கொள்.
No rules.
ரூல்ஸே கிடையாது.
You come with me to the river, I'll show you.
நீங்க எல்லாரும் அந்த ஆற்றுக்கு வாருங்கள், நான் சொல்கிறேன்.
You stand by the river and see what I'm doing.
அங்க எல்லாம் வாங்க, நான் செய்யறத பாருங்க.
And I jump in.
அங்க குதிக்கிறேன்.
And you see how I move my hands and my leg. Just follow me, that's all.
என் கை கால்கள் எல்லாம் எப்படி செய்யறோம் பாருங்கள், அது போதும்.
And you say, brother, this is so simple compared to all that you showed me on the blackboard.
Brother, நீங்க சொல்லி கொடுத்து அந்த போர்டை விட பார்க்கிறது எவ்வளவு சுலபமாக இருக்கிறது.
The more you see my example, the quicker you learn to swim.
என்னுடைய உதாரணத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் சுலபமாக கற்றுக்கொள்கிறீர்கள்.
So which is a better way, you tell me.
எது வித்தியாசமானது, எது நன்மை, எது சிறந்தது, நீங்களே சொல்லுங்கள்.
If I want you to learn swimming, which is a better way?
நீங்கள் நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எந்த முறையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்?
Just teaching on a blackboard or example in the river?
போர்டில் சொல்லி கொடுத்தேன் அதே போலவா, அல்லது நான் ஆற்றிலே குதித்து கற்றுக் கொடுத்தேன் அவ்விதமாகவா?
Example.
நான் உங்களுக்கு எப்படி உதாரணமாக இருந்தேனோ அதே விதமா.
If I want you to learn.
நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்.
But
ஆனால்
if I want to show you what a great teacher I am, which should I do?
நான் ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்வேன்?
Then I should teach you the rules.
நான் எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு சொல்லி தர வேண்டும்.
You will be surprised what a fantastic teacher, 600 rules on swimming like that by heart he can say one by one.
பாடா எவ்வளவு வித்தியாசமான ஆச்சரியமான ஆசிரியர் 600 ரூல்ஸையும் உள்ளத்துல வைத்து மனப்பாடமா சொல்லுகிறாரே.
The trouble is none of you are learning how to swim.
ஆனால் சொல்லிக் கொடுத்த என்ன பிரயோஜனம், யாருக்குமே நீச்சல் அடிக்க தெரியவில்லை.
Now many Bible teachers are like that.
அநேக வேதாகம போதகர்கள் விதமாக இருக்கிறார்கள்.
When you'll finish listening to them, so what a fantastic teacher, how much he knows the Bible, he can teach so many things.
Oh, avar evlo vedavathai arindirukkar, ethaniyo kaaryangalai solli kodukka mudiyum.
And you think the teacher is a great teacher.
Avar or periya aasiriya bodhagar.
You are still drowning.
Anal neengal thannikkula amilndu kondirukkireergal.
Your problems remain the same.
Inna ungal prachanigal apdiye irukkirathu.
Personal life you are drowning, your family life you are drowning. What is the use of all this?
Unda vaalkai kudumba vaalkai ellam amilndu kondirukkirathu. Agave enna kattukolugireergal?
Now if you are teaching other people in your little groups,
ungalde siru kulukalile neengal kattu kodukkira thalaivaraga irpeenga endra,
please remember this illustration also.
Inda illustration nandraga nyaavu vaithukollungal.
What is that?
Enna adu?
Are you trying to teach people to swim or you're trying to show them what a great scholar you are?
Neengal ungalde janangalukku munbaga nee evvalavu kattu arinda or aasiriyar endru solla virumbugireengala alladhu avargale neechal செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்.
If you want to show them what a great scholar you are, then teach them so many things.
நீங்கள் ஒரு பெரிய கற்று அறிந்த அறிஞர் என்று அறிவிக்க வேண்டும் என்றால் எல்லாம் போதியுங்கள்.
And every time they come to the class, they'll sit with their mouth open saying, oh, What a great teacher we have in our
ஒவ்வொரு முறையும் குழுவுக்கு வரும்பொழுது உங்களுடைய போதகத்தை கண்டு அவர்கள் எவ்வளவு உயர்ந்த நல்ல ஆசிரியர் என்று சொல்லலாம்.
If you want them to swim and overcome their problems in their personal life and family life, then be an example.
ஆனால் அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு நீங்கள் உதாரணமாக இருங்கள்.
I must be an example in my personal life.
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும்.
I must be an example in my family life.
என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும்.
Now there are many preachers who say,
அநேக பிரசங்கிமார்கள் விதமாக சொல்வார்கள்,
Don't follow me.
என்னை பின்பற்றாதே.
Follow Jesus.
இயேசுவை பின்பற்று.
That sounds very spiritual and it sounds very humble.
இது ஒருவேளை ஆன்மீக வாழ்க்கையையும் தாழ்மையையும் குறிக்கிறதாக இருக்கலாம்.
But actually what I'm saying is, see, I'm a very bad example, so don't follow me.
அது அர்த்தம் என்னவென்றால் நான் போதிக்கிறேன் ஆனால் நான் ஒரு கெட்ட முன்மாதிரி, என்னை பின்பற்றாதே.
Then what am I teaching?
நான் ஏன் என்ன பிரசங்கம் செய்கிறேன்?
But see what the apostle Paul said.
அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள்.
Read carefully.
நன்றா கவனமாக வாசியுங்கள்.
1 Corinthians 11 and verse 1.
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்.
1 Corinthians 11 verse 1.
11வது அதிகாரம் 1வது வசனம்.
He was very bold.
அங்கே தைரியமாக அவர் சொல்கிறதை பார்க்கிறோம்.
What does he say?
என்ன சொல்கின்றார்?
Be imitators of me as I am of Christ.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள்.
Follow me.
என்னை பின்பற்றுங்கள்.
Why does he say that?
ஏன் அதை சொல்கிறார்?
Elijah never said follow me.
எலியா என்னை பின்பற்றுங்கள் என்று தைரியமாக சொல்லவில்லை.
He said listen to what I say.
நான் சொல்வதை மாத்திரம் கவனிங்க என்று தான் சொன்னார்.
Moses never said follow me.
மோசேயும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை.
He only said listen to what I say and do it.
நான் சொல்வதை கேட்டு செய் என்று சொன்னார்.
Isaiah, Jeremiah, all the prophets, they never said follow me.
ஏசாயா, எரேமியா எல்லாரும் சொன்ன என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை.
You take a concordance and see if in the Old Testament anybody said follow me.
நீங்கள் ஒத்த வாக்கிய புத்தகத்தை எடுத்து பழைய ஏற்பாட்டில் யாராவது என்னை பின்பற்று என்று சொன்னதை பார்த்திருக்கீர்களா? ஒருவரும் இல்லை.
Even John the Baptist, the greatest prophet, never said follow me.
யோவான் ஸ்நானகரின்ட பெரிய தீர்க்கதரிசியும் அதை சொல்லவில்லை.
You know who was the first person who said follow me?
என்னை பின்பற்றுந்து முதலாவது சொன்னது யார் தெரியுமா?
Jesus.
இயேசுதான் அதை சொன்னார்.
And who is the next person in the Bible who said follow me? இயேசுவுக்கு
அடுத்ததாக என்னை பின்பற்று என்று சொன்னவர் யார்?
Paul.
பவுல் தான்.
What should you say?
ஆகவே நீங்களும் என்ன சொல்ல வேண்டும்?
Are you going to be an Old Testament preacher or a New Testament preacher?
நீங்கள் பழைய ஏற்பாட்டு பிரசங்கியாக இருக்க போகிறீர்களா, புதிய ஏற்பாட்டு பிரசங்கியா?
You want to follow Paul or you want to follow Isaiah?
இயேசுவை பின்பற்ற விருப்பமா, பவுலை பின்பற்ற விருப்பமா?
Paul.
பவுலை தான் பின்பற்ற.
So what should you say?
ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
Not just listen to me.
நான் சொல்வதை மாத்திரம் கவனி என்று சொன்னால் போதும். என்னை பின்பற்று.
As I follow Christ.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல.
I have not become like Christ. No, I am still far up from him.
இயேசுவை போல மாறிவிட்டேன் என்று நான் சொல்லவில்லை. நான் பின்தொடர்ந்து போகிறேன்.
But I am following him.
நான் அவரை பின்பற்றி போகிறேன்.
You can follow me.
நீ என்னை பின்பற்று.
See, to become like Jesus is like reaching the top of a 200,000 foot mountain.
இயேசுவை போல மாற வேண்டும் என்பது 2000 அடி உயரமுள்ள ஒரு மலையை போய் சேர்வது போல.
2 லட்சம்
2 லட்சம் அடிகள் உயரத்தில் போய் சேர்வது போல.
Okay, I have not reached the top.
அது இன்னும் நான் சேரவில்லை.
But maybe I have climbed 100 feet.
இப்பொழுது 100 அடி ஏறிவிட்டேன்.
Top is still far away.
இன்னும் உச்சி எங்கேயோ இருக்கிறது.
But I can say to you, follow me.
உங்களை பார்த்து நான் சொல்ல முடியும், என்னை பின்பற்று.
I am also climbing.
நான் ஏறுகிறேன்.
By next year I'll be 200 feet.
அடுத்த வருஷத்துல 200 அடி ஏறி இருப்பேன்.
Follow me.
என்னை பின்பற்று.
Can't you say that?
அதை உங்களால் சொல்ல முடியாதா?
Can you teach your 8-year-old son to teach his 4-year-old younger brother?
உங்களுடைய 8 வயது மகனை பார்த்து இரண்டாவது மகனாகிய 4 வயது நிரம்பியவனுக்கு கற்றுக்கொடு என்று சொல்ல முடியாதா? சொல்ல முடியும்.
He cannot teach him geography, physics, chemistry and so many things because he has not learned all that.
அவன் கணக்கு, மேத், வேற ஜியோகிராபி, பூகோளம் எல்லாம் சொல்லித்தர முடியாது, ஏன்னா கற்றுக்கொள்ளவில்லை.
Can he teach his 4-year-old brother 2 + 2 = 4?
அந்த 4 வயது தம்பிக்கு ரெண்டும் ரெண்டும் சேர்த்தா 4 என்று சொல்லித்தர முடியாதா?
Yes or no?
முடியுமா முடியாதா?
Does father and mother have to come teach that also?
இதை சொல்வதற்கு தாகப்பனும் தாயும் இருக்க வேண்டுமா?
No.
இல்லை.
He can teach as much as he has learned.
அவன் எவ்வளவு கற்றுக்கொண்டானோ அவ்வளவு அவன் போதிக்க முடியும்.
When he learns more, he can teach him more.
அதிகமாக கற்றுக்கொள்ளும் அதிகமாக சொல்லி தருவான்.
That is how we teach other people.
அவ்விதமாக தான் நாம் ஒருவருக்கு ஒருவர்
சொல்லி கொடுக்கிறோம். As I follow Christ.
கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல என்னை நீ பின்பற்று.
See Philippians chapter 3.
பிலிப்பியர் 3 அதிகாரம்.
Paul says to the Philippians.
பிலிப்பியர்களுக்கு பவுல் சொல்லுகிறார்.
Again the same thing.
திரும்ப அதே தான் சொல்லுகிறார்.
He told the Corinthians that, we already saw that.
கொரிந்தியர்கள் சொன்னதை பார்த்தோம்.
Philippians 3:17.
பிலிப்பியர் 3:17.
He says, join in following my example, brothers.
நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்கள் மாதிரியாக நோக்குங்கள் என்றார்.
And not only me, but observe all others who are walking according to the pattern you have in us.
என்னை மாத்திரம் பின்பற்றவர்கள் என்று சொல்லவில்லை, என்னோடு கூட இருக்கிற மற்றவர்கள் பின்பற்றுவதையும் கவனிங்கள் என்றார்.
That means you see another brother, he may not have reached as high as Paul, but he is also following.
வேறு ஒரு ஊழியரும் பவுலை போல உயர்ந்திருந்திருக்க மாட்டார், ஆனால் அவரும் பின்பற்றுகிறார்.
See, the Christian life is like an education in a school. The Christian life is like an education in a school.
ஒரு பள்ளிக்கூடத்திலே படிப்பை போல கிறிஸ்தவ வாழ்க்கை அமைந்திருக்கிறது.
We are all in different standards.
நாம் எல்லாம் வித்தியாசமான கிளாஸ்ல படிக்கிறோம்.
We can say follow me.
என்னை பின்பற்று என்று சொல்லலாம்.
I have not got BA or PhD or anything yet.
நான் BA PhD டாக்டரேட்லாம் வாங்கவில்லை.
I only reached 5th standard.
5th வகுப்பு படிக்கிறேன்.
But I'm studying and I'm going year by year to a higher standard.
படிக்கிறேன், 6th வகுப்பு இந்த 7th உயர்ந்து கொண்டே போகிறேன்.
I can say to that boy in the kindergarten, follow me.
அந்த கிண்டர்கார்டன்ல இருக்க பையனை பார்த்து என்னை பின்பற்று என்று சொல்.
That is how we teach in the Christian church.
ஆவிதமாக தான் கிறிஸ்தவ சபையிலே போதிக்கப்பட வேண்டும்.
Great need today is for people who can say, follow me as I am following Christ.
இன்று சபையிலே இருக்கிற ஒரு பெரிய தேவை என்ன? கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல என்னை பின்பற்று என்று சொல்வதுதான்.
But the sad thing is there are so many people who are preaching but they are not doing what they preach.
ஆனால் ஒரு கவலைக்குரிய காரியம் என்ன? அநேகர் பிரசங்கம் செய்கிறார்கள், அவர் பிரசங்கித்ததை அவர்கள் செய்வதில்லை.
So how are you going to become a better teacher from today?
ஆகவே இன்றிலிருந்து ஒரு நல்ல ஆசிரியராக எப்படி இருக்க போகிறீர்கள்?
I tell you,
நான் சொல்லட்டுமா?
By following Jesus,
இயேசுவை
better in your personal life and in your family life.
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இயேசுவை பின்பற்றுங்கள்.
Then you can be a better teacher to other people.
மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக போதகராக இருக்கலாம்.
We'll have a break and continue.
நாம் இந்த வேளை ஒரு இடைவெளி எடுத்து நாம் திரும்ப சந்திப்போம்.
Let's pray.
நாம் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம்.
Let's bow our heads and be still in God's presence for a moment.
நாம் எல்லோரும் கண்களை மூடி தலையை சாய்த்து தாழ்த்தி ஆண்டவருக்கு பிரசன்னத்தில் இருப்போமாக.
Has God spoken something to your heart this morning?
ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் பேசியிருப்பார்.
Please pour some water on that seed which God put in your heart.
Devan vidaitha andha vidai mele siru thannire oothrungal.
By that I mean think about it a little bit.
Adu artham enna? Devan ungalukku pesinadhai siru sindhithu dhyanam pannungal.
Don't forget it.
Adai marandu vidadheergal.
Don't let the birds come and take away the seed.
Andha pisasanudaiya paravigal vandu andha vidai eduthu vidadodi paathukollunga.
Hey Lord, you have given me a very precious seed this morning.
Andavare indha kaalaiyile enakku oru vilaiyera petra vidai kodunga.
I want to water it.
அதை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும்.
And I want to nurture it.
அதை நன்றாக பராமரிக்க வேண்டும்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
there are many sincere people bowed before you this morning.
உமக்கு முன்பாக அநேக உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள்.
Please encourage their hearts today.
அவர்களுடைய இருதயத்தை உற்சாகப்படுத்துவீராக.
That they also can be examples for others.
மற்றவர்களுக்கு அவர்கள் உதாரணமாக இருக்க முடியும்.
We ask in Jesus name.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே.
கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணிக்கொண்டிருப்போம். ஜெபத்திலே இருப்போம்.